சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை March 15, 2026. தலைப்பு பதார்த்தம். கோல்டன் உரை. நீதிமொழிகள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எபிரேயர். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உனடாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தியடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவூற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! இராஜாக்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். நீதிமொழிகள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், மத்தேயு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். கொரிந்தியர். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். கொலோசேயர். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ரோமர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கேள்வி: பொருள் என்றால் என்ன? பதில்: பொருள் என்பது நித்தியமானது மற்றும் முரண்பாடு மற்றும் சிதைவுக்கு இயலாதது. எபிரேய மொழியில் வேதம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவது போல உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை பொருள். எதிர்பார்க்கப்படும் விஷயங்களின் பொருள், காணப்படாத விஷயங்களின் சான்று. மனம், ஆன்மா அல்லது கடவுளின் ஒத்த சொல்லான ஆவி மட்டுமே உண்மையான பொருள். தனிப்பட்ட மனிதன் உட்பட ஆன்மீக பிரபஞ்சம் ஒரு கூட்டு யோசனையாகும். இது ஆவியின் தெய்வீக பொருளை பிரதிபலிக்கிறது. தெய்வத்தை உருவாக்கும் உயிர், அறிவு, உண்மை மற்றும் அன்பு ஆகிய பொருள்கள் அவரது படைப்பால் பிரதிபலிக்கப்படுகின்றன. மேலும் உடல் புலன்களின் தவறான சாட்சியத்தை நாம் அறிவியலின் உண்மைகளுக்கு கீழ்ப்படுத்தும் போது இந்த உண்மையான ஒற்றுமையையும் பிரதிபலிப்பையும் எல்லா இடங்களிலும் காண்போம். மனிதனைப் போலவே பிரபஞ்சமும் அதன் தெய்வீக கொள்கையான கடவுளிலிருந்து அறிவியலால் விளக்கப்பட வேண்டும். பின்னர் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உடல் உணர்வின் அடிப்படையில் விளக்கப்பட்டு வளர்ச்சி, முதிர்ச்சி மற்றும் சிதைவுக்கு உட்பட்டதாக குறிப்பிடப்படும் போது மனிதனைப் போலவே பிரபஞ்சமும் ஒரு புதிராகவே உள்ளது, மேலும் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆன்மா என்பது எல்லாவற்றின் வாழ்க்கை, பொருள் மற்றும் தொடர்ச்சி. தெய்வீக அறிவியலால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே பொருள் மற்றும் உணர்வு ஆன்மா மட்டுமே. பொருள் புலன்கள் இதை எதிர்க்கின்றன. ஆனால் பொருள் புலன்கள் இல்லை, ஏனெனில் பொருளுக்கு மனம் இல்லை. ஆன்மாவில் எந்த பொருளும் இல்லை. உண்மையில் பிழை இல்லை, நன்மையில் தீமை இல்லை. இது ஒரு தவறான அனுமானம். உண்மையான பொருள், பொருள் உள்ளது, ஆவிக்கு எதிரானது என்ற கருத்து. ஆவி, கடவுள், எல்லையற்றவர், எல்லாம். ஆவிக்கு எதிர்மாறானது எதுவும் இருக்க முடியாது. பொருள் கணிசமானது அல்லது வாழ்க்கை மற்றும் உணர்வு உள்ளது. இது மனிதர்களின் தவறான நம்பிக்கைகளில் ஒன்றாகும். மேலும் ஒரு கற்பனையான மரண நனவில் மட்டுமே உள்ளது. எனவே நாம் ஆவியையும் உண்மையையும் அணுகும்போது நாம் பொருளின் உணர்வை இழக்கிறோம். பொருள் பொருள் இருக்க முடியும் என்பதை ஒப்புக்கொள்வதற்கு மற்றொரு ஒப்புதல் தேவைப்படுகிறது. அதாவது ஆவி எல்லையற்றது அல்ல, பொருள் சுய படைப்பு. சுயமாக இருப்பது மற்றும் நித்தியமானது. இதிலிருந்து இரண்டு நித்திய காரணங்கள் உள்ளன. அவை ஒன்றுக்கொன்று என்றென்றும் போரிடுகின்றன. ஆனாலும் ஆவி உயர்ந்தது மற்றும் எல்லா இருப்பு என்று நாம் கூறுகிறோம். கடவுள் ஒரு பொருளாகவும் மனிதன் ஒரு தெய்வீக உருவமாகவும் சாயலாகவும் இருப்பதால் மனிதன் விரும்ப வேண்டும். உண்மையில் அவன் விரும்புவது நன்மையின் பொருளை மட்டுமே, ஆவியின் பொருளை மட்டுமே, பொருளை அல்ல. மனிதனுக்கு வேறு எந்த பொருளையோ அல்லது மனதையோ கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை ஆன்மீகம் அல்ல. மேலும் முதல் கட்டளையான உனக்கு ஒரு கடவுள், ஒரு மனம் என்பதை மீறுகிறது. மரண மனிதன் தனக்கு ஒரு பொருள் பொருளாக தோன்றுகிறான். அதே நேரத்தில் மனிதன் ஒரு உருவம், கருத்து ஆகும். மாயை, பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை பொருள் உணர்வின் தவறான சாட்சியத்திலிருந்து எழுகின்றன. இது எல்லையற்ற ஆவியின் குவிய தூரத்திற்கு வெளியே ஒரு கூறப்படும் நிலைப்பாட்டில் இருந்து மனம் மற்றும் பொருளின் தலைகீழ் பிம்பத்தை எல்லாம் தலைகீழாக காட்டுகிறது. தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளால், அதாவது தெய்வீக இருப்பு கொள்கையால் பராமரிக்கப்படுகிறான். பூமி கடவுளின் கட்டளைப்படி மனிதனின் பயன்பாட்டிற்காக உணவை உற்பத்தி செய்கிறது. இதை அறிந்த இயேசு, உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீர்கள், என்ன சாப்பிடுவீர்கள், என்ன குடிப்பீர்கள் என்று கவலைப்படாதீர்கள் என்று ஒருமுறை கூறினார். அவரது படைப்பாளரின் தனிச்சிறப்பை கருத்தில் கொள்ளாமல் அனைவருக்கும் தந்தையும் தாயுமான கடவுளை அங்கீகரித்து அவர் அல்லிகளைப் போல மனிதனுக்கு உணவளிக்கவும் உடை அணியவும் முடியும் என்று அங்கீகரித்தார். தெய்வீக அன்பு எப்போதும் ஒவ்வொரு மனித தேவையையும் பூர்த்தி செய்துள்ளது, எப்போதும் பூர்த்தி செய்யும். இயேசு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே குணப்படுத்தும் தெய்வீக சக்தியை காட்டினார் என்று கற்பனை செய்வது நல்லதல்ல. ஏனெனில் அனைத்து மனித குலத்திற்கும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் தெய்வீக அன்பு அனைத்து நன்மைகளையும் வழங்குகிறது. கிருபையின் அற்புதம் அன்பிற்கு அற்புதம் அல்ல. இயேசு உடல் இயலாமையையும் ஆவியின் எல்லையற்ற திறனையும் நிரூபித்தார். இதனால் தவறான மனித உணர்வு அதன் சொந்த நம்பிக்கைகளிலிருந்து தப்பித்து தெய்வீக அறிவியலில் பாதுகாப்பை தேட உதவினார். கடவுள் ஜடப்பொருளில் வாழ்கிறார் என்ற நம்பிக்கை சர்வதேய கொள்கைக்கு உட்பட்டது. ஆன்மா உடலில் இருக்கிறது, மனம் ஜடப்பொருளில் இருக்கிறது, நன்மை தீமையில் இருக்கிறது என்று கூறும் பிழை அதை சொல்லி அத்தகைய வார்த்தைகளிலிருந்து விலக வேண்டும். இல்லையெனில் கடவுள் தொடர்ந்து மனித குலத்திலிருந்து மறைக்கப்படுவார். மேலும் மனிதர்கள் தாங்கள் பாவம் செய்கிறோம் என்பதை அறியாமல் பாவம் செய்வார்கள். ஆவிக்கு பதிலாக ஜடப்பொருளை சார்ந்திருப்பார்கள். நொண்டித்தனத்தால் தடுமாறுவார்கள், குடிபோதையில் விழுவார்கள், நோயால் விழுவார்கள். இவை அனைத்தும் அவர்களின் குருட்டுத்தன்மை. கடவுள் மற்றும் மனிதன் பற்றிய அவர்களின் தவறான உணர்வு காரணமாகும். மனிதகுலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன. மேலும் ஆன்மாவில் தேடப்பட்டால் மகிழ்ச்சியை நாம் எளிதாக அடைய முடியும். மேலும் அது நம் பராமரிப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும். தனிப்பட்ட உணர்வின் எல்லைக்குள் நாம் மகிழ்ச்சியை வரையறுக்க முடியாது. புலன்கள் உண்மையான இன்பத்தை வழங்குவதில்லை. மனதின் எல்லையற்ற தன்மையில் பொருள் அறியப்படாமல் இருக்க வேண்டும். அழகான மற்றும் தீங்கற்ற அனைத்தும் மனதின் கருத்துக்கள். மனம் அவற்றை உருவாக்கி பெருக்குகிறது. மேலும் விளைபொருள் மனரீதியானதாக இருக்க வேண்டும். மனித கருத்துக்களை மகிழ்விப்பதற்கும் இருப்பு அறிவியலை நிராகரிப்பதற்கும் ஒரே சாக்கு போக்கு நமது மரண அறியாமை. தெய்வீக அறிவியலை புரிந்து கொள்வதற்கு மட்டுமே வழிவகுக்கும் அறியாமை. இதன் மூலம் நாம் பூமியில் உள்ள சத்திய ராஜ்யத்தில் நுழைந்து ஆவி எல்லையற்றது மற்றும் உயர்ந்தது என்பதை அறிந்து கொள்கிறோம். கடவுளின் படைப்பையும் அதனுடன் செல்லும் தெய்வீக சக்தி மற்றும் பிரசன்னத்தையும் பகுத்தறிந்து புரிந்து கொள்வதில் மனித திறன் மெதுவாக உள்ளது. இது அதன் ஆன்மீக தோற்றத்தை நிரூபிக்கிறது. மனிதர்கள் பழைய மனிதனை தூக்கி எறிந்துவிட்டு ஆன்மீக சாயலையும் சாயலையும் அடையும் வரை எல்லையிட்டதை ஒருபோதும் அறிய முடியாது. முடிவிலியை என்ன புரிந்து கொள்ள முடியும்? அப்போஸ்தலரின் மொழியில், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒற்றுமையுடன் ஒரு பரிபூரண மனிதனாக கிறிஸ்துவின் நிறைவின் வளர்ச்சியின் அளவை அடையும் வரை அவரை எவ்வாறு அறிவிப்போம்? மனிதன் தனது உண்மை மற்றும் அன்பு பொக்கிஷங்கள் பெரிதாகும் போது ஆன்மீக இருப்பை விகிதாசாரமாக புரிந்து கொள்கிறான். மனிதர்கள் கடவுளை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும். அவர்களின் பாசங்களும் நோக்கங்களும் ஆன்மீகமாக வளர வேண்டும். அவர்கள் இருப்பின் பரந்த விளக்கங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும். மேலும் எல்லையற்றதை பற்றிய சரியான உணர்வை பெற வேண்டும். பாவம் மற்றும் இறப்பு ஆகியவற்றை தள்ளி வைக்க வேண்டும். ஆன்மாவிற்காக பொருளை கைவிடும் இந்த அறிவியல் இருப்பு உணர்வு மனிதன் தெய்வத்தில் உள்வாங்கப்படுவதையும் அவனது அடையாளத்தை இழப்பதையும் எந்த வகையிலும் குறிக்கவில்லை. ஆனால் மனிதனுக்கு விரிவாக்கப்பட்ட தனித்துவம், சிந்தனை மற்றும் செயலின் பரந்த கோளம், மிகவும் விரிவான அன்பு, உயர்ந்த மற்றும் நிரந்தர அமைதியை அளிக்கிறது. உயிர் என்பது பொருளிலும் இல்லை, ஆன்மாவாகவே இருக்கிறது என்பதை நாம் உணரும் போது இந்த புரிதல் சுயநிறைவாக விரிவடைந்து கடவுளில் அனைத்தையும் நல்லதையும் வேறு எந்த உணர்வும் தேவையில்லை என்பதையும் கண்டறியும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.